விவிலிய தேடல் நல்ல சமாரியர் உவமை பகுதி 8.
எனதருமை அன்புள்ளங்களே, மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலையில் நீங்களோ நானோ பயணம் செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். நாம் செல்லும் அந்த பகுதி திருடர்கள் நிறைந்த பகுதி என்பதையும் நாம் அறிவோம். வேறு வழியின்றி அவ்வழியே செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு எழுந்துள்ளது. அவ்வேளையில் நம் மனதை ஆக்கிரமிக்கும் எண்ணம் என்ன? எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அப்பகுதியை விரைவில் கடந்து செல்ல வேண்டும், அவ்வளவுதான். இத்தகைய அவசரத்துடன் நாம் செல்லும் நேரத்தில் அந்த சாலையின் ஓரத்தில் ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? ஓடோடி சென்று உதவிகள் செய்வோமா? சந்தேகம்தான். ஒருவேளை நாம் ஒரு குழுவாக சென்றிருந்தால் உதவிகள் செய்திருப்போம். தனியாக செல்லும்போது, அதுவும் பல்வேறு பயங்களை மனதில் சுமந்து செல்லும்போது உதவிகள் செய்ய தயக்கங்கள் தோன்றும். அடிபட்டு கிடப்பவர் திருடர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பதே நமது முதல் எண்ணம். அவரை அடித்து போட்ட திருடர்கள் இன்னும் அப்பகுதியில் எங்காவது ஒளிந்திருப்பர். அடிபட்டவருக்கு உதவிகள் செய்யப்போய் நாமும் அந்த திருடர்கள் கையில் அகப்படலாம் என்ற தயக்கம் ஒரு பக்கம். அங்கு கிடப்பவர் உண்மையிலேயே அடிபட்டிருக்கிறாரா, அல்லது அடிபட்டவர் போல் நடிக்கிறாரா? அவரும் திருடர்களில் ஒருவராக இருந்து அப்படி நடித்து கொண்டிருந்தால் அவர் அருகில் நாம் சென்றதும் மற்ற திருடர்கள் வந்து தாக்கலாம். இது மற்றொரு தயக்கம். இவ்வித தயக்கங்கள் மத்தியில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேண்டாம் இந்த வம்பு என்று ஒதுங்கிக் கொள்வதுதான் அறிவுள்ள செயல். அதுவும் நாம் அவசரமான முக்கியமான ஒரு காரியத்திற்காக செல்லும்போது அடிபட்டிருக்கும் மனிதர் நமது நோக்கத்தை கெடுக்க வந்த ஒரு தடைதானே. இதெல்லாம் நமக்கு தேவைதானா என்ற போராட்டம் நமக்குள் எழும். அன்புள்ளங்களே, உங்களையும் என்னையும் ஆக்கிரமிக்கும் தயக்கமும் போராட்டமும் இயேசுவின் உவமையில் கூறப்பட்டுள்ள குருவையும் லேவியரையும் ஆக்கிரமித்திருக்க வேண்டும். இந்த எண்ணங்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரே கேள்வியில் அடக்கிவிட்டார் அமெரிக்க கருப்பின மக்களின் தலைவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். குருவும் லேவியரும் தங்களுக்குள் எழுப்பிக் கொண்ட கேள்வி இதுதான்: இந்த மனிதருக்கு நான் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும்? அன்பு நெஞ்சங்களே, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலத்தில் தோய்க்கப்பட்ட இந்த கேள்வியை முற்றிலும் புரட்டி போட்ட ஒரு கேள்வி அப்பக்கமாய் வந்த சமாரியர் மனதில் எழுந்தது. அந்த கேள்வி இதுதான்: இந்த மனிதருக்கு நான் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு என்ன ஆகும்?
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
அன்பு நெஞ்சங்களே, நல்ல சமாரியர் உவமையில் இயேசு குறிப்பிட்டுள்ள குரு லேவியர் ஆகிய இருவரின் இடத்தில் என்னை இருத்தி பார்க்கின்றேன். நான் மேற்கொண்டுள்ள பயணம், நான் சென்று அடைய வேண்டிய இடம், அங்கு எனக்கு காத்திருக்கும் பணிகள், என் பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ற இந்த சிந்தனை கோர்வை என்னை மட்டுமே மையப்படுத்தியது. இந்த எண்ண கோர்வையை விட்டு நான் வெளியேற அடிபட்ட மனிதர் மூலம் எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. அந்த அழைப்பு என்னை ஒரு சில நொடிகள் பாதித்தாலும் மீண்டும் நான் விழித்துக் கொள்கின்றேன். அதாவது, அடிபட்ட அந்த மனிதரை ஓர் அழைப்பாக பார்க்காமல் ஓர் ஆபத்தாக, ஓர் இடையூறாக எண்ணி பார்க்கின்றேன். மீண்டும் நான் எனது என்ற உலகிற்கே திரும்பி விடுகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, இதையொத்த எண்ண கோர்வையில் சிந்தித்தபடியே சென்றவர்கள்தான் அந்த குருவும் லேவியரும். அவர்களைத் தொடர்ந்து வந்த சமாரியர் உள்ளத்திலும் இதையொத்த எண்ண கோர்வைகள் எழுந்திருக்கும். ஆனாலும் அடிபட்டவரின் உருவில் வெளியிலிருந்து வந்த அழைப்பு தன்னல உலகிலிருந்து அந்த சமாரியரை வெளியே கொணர்ந்தது. நமது உவமையின் நாயகனை பற்றி இயேசு கூறும் வார்த்தைகள் லூக்கா நற்செய்தி 10 பிரிவில் 33-35 வரையில் உள்ள இறை சொற்றொடர்களில் உள்ளன. இந்த வரிகளில் சமாரியர் மேற்கொண்ட செயல்களை இயேசு பட்டியலிடுகின்றார். நமது சிந்தனையை தூண்டும் அந்த செயல்கள் இதோ:
அவ்வழியே வந்த சமாரியர் அடிபட்டவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டு அவரை அணுகிச் சென்றார். அவர் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டினார். தான் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போனார். அங்கு அவரை ஒரு நாள் நன்கு கவனித்துக் கொண்டார். மறுநாள் சாவடி பொறுப்பாளரிடம் இரு தெனாரியத்தை கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் என்று சொன்னார். சாவடி பொறுப்பாளரிடம், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என உறுதியளித்தார்.
அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை,
அன்பு நெஞ்சங்களே, சமாரியர் ஆற்றிய இந்த செயல்கள் அனைத்தையும் பல்வேறு கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். குரு, லேவியர், சமாரியர் என்ற இந்த வரிசையில் இயேசு இந்த மூவரையும் அறிமுகப்படுத்தியதையும், அடிபட்டவருக்கு சமாரியர் மேற்கொண்ட முதல் உதவியையும் ஒரு குறிப்பிட்ட இறையியல் கோணத்திலிருந்து சிந்திக்க விளைகின்றேன். குரு, லேவியர் என்ற இருவரையும் இயேசு தன் உவமையில் குறிப்பிட்டதும் சூழ இருந்த மக்கள் மனதில் எருசலேம் கோவில் பற்றிய எண்ணங்கள் இயல்பாக தோன்றியிருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் இருவரும் கோவில் பணிக்கென அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். எருசலேம் கோவில் பற்றிய எண்ணங்களை அம்மக்கள் மனதில் விதைத்த இயேசு அதே மூச்சில் தொடர்ந்து, அவ்வழியே ஒரு சமாரியர் வந்தார் என்று சொன்னதும் சூழ இருந்தவர்களுக்கு கோபமும் எழுந்திருக்க வேண்டும். காரணம் என்ன? எருசலேம் கோவில் என்ற எண்ணத்துடன் சிறிதும் பொருந்தாத சமாரியரை அந்த நேரத்தில் அவர்களால் சிந்தித்து பார்க்க முடியவில்லை. 20 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிபி 9ஆம் ஆண்டில் பாஸ்கா விழாவின் போது எருசலேம் கோவிலை களங்கப்படுத்தியவர்கள் சமாரியர்கள் என்பதை அந்த மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிடவில்லை. எனவே இயேசு சமாரியரை அறிமுகப்படுத்தியதும் மக்கள் மனதில் கோபம் அதிகம் எழுந்திருக்கும். அன்பு இதயங்களே, குரு, லேவியர், சமாரியர், எருசலேம் கோவில், அடிபட்டவர் என்ற இந்த 5 அம்சங்களையும் இணைத்து சிந்திப்பது அழகான எண்ணங்களை உருவாக்குகின்றன. எருசலேம் கோவிலை முதன்மைப்படுத்தி கோவிலை காரணம் காட்டி குருவும் லேவியரும் அடிபட்டிருந்தவரை கடந்து சென்றனர். இந்தச் சூழலில் அங்கு வந்து சேருகிறார் சமாரியர். எருசலேம் கோவிலையே இழிவுபடுத்திய சமாரியர் குலத்தில் பிறந்த ஒருவர் குருவும் லேவியரும் செய்ய மறந்ததை அல்லது செய்ய மறுத்ததை செய்தார் என்று இயேசு கூறியதும் மக்களிடம் அதிர்ச்சி அலைகள் உருவாகியிருக்கும். சமாரியர் செய்ததாய் இயேசு கூறும் முதல் வார்த்தைகள் ஆழமான இறையியல் எண்ணங்களை மனதில் விதைக்கின்றன.
அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டினார்.
மனிதாபிமானம், மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நில நீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
என தர்மை அன்புள்ளங்களே, எந்த ஒரு மதத்திலும் கோவில் வழிபாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுவது எண்ணெய். இஸ்ரேல் மக்கள் வாழ்விலும் வழிபாட்டிலும் ஒலிவ எண்ணெயும் திராட்சை ரசமும் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. ஆலய பீடத்தின் மீதும் குருக்கள் மீதும் தூய திருப்பொழிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒலிவ எண்ணெயை எவ்விதம் தயாரிப்பது, அதை திருப்பொழிவுக்கு எவ்விதம் பயன்படுத்துவது என்பதை விடுதலை பயண நூல் 30ஆம் பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். இதோ அந்த பகுதியிலிருந்து ஒரு சில இறை சொற்றொடர்கள்.
மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், தலை சிறந்த நறுமணப் பொருட்களை எடுத்து ஒரு கலையமளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டுத் தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும். இதை கொண்டு சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை, தூப பீடம், எரிபலி பீடம், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய். நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய். மேலும் நீ இஸ்ராயேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது, இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறைதோறும் இருக்க வேண்டும். இது புனிதமானது, உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் என்றார்.
அன்பு இதயங்களே, குருவும் லேவியரும் கோவிலில் உள்ள பல பொருள்களுக்கு எண்ணெய் வார்த்து அவற்றை புனிதமாக்கும் பணியில் பழக்கப்பட்டவர்கள். அந்த பணிக்கு தங்கள் தீட்டுப்படாத உடல் தேவை என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்கள் கோவிலுக்கு சென்றனர். போகும் வழியில் அடிபட்டு கிடந்த ஓர் உயிருள்ள ஆலயத்தை தொடுவதற்கு அஞ்சி அவர்கள் விலகிச் சென்றனர். அவர்கள் நிறைவேற்ற மறந்த அல்லது மறுத்த ஒரு கடமையையே சமாரியர் நிறைவேற்ற முன்வந்தார். அடிபட்டு கிடந்த அந்த உயிருள்ள ஆலயத்தின் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டினார். அன்பு இதயங்களே, எருசலேம் ஆலயத்தை இழிவுபடுத்தியதால் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இழிவாக கருதப்பட்ட சமாரியர் குலத்தில் பிறந்த ஒருவர் ஆடைகள் களையப்பட்டு தன்மானமும் சுய அடையாளமும் இழந்து அடிபட்டு கிடக்கும் உயிருள்ள ஓர் ஆலயத்தின் மீது எண்ணெய் ஊற்றி அதை புனிதப்படுத்துகின்றார். அடிபட்ட இந்த ஆலயத்திற்கு சமாரியர் செய்த மற்ற அருள் பணிகளை அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திப்போம்.
ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும் தனதென்றும் தெரியாமல் வாழும் ஏனென்று அறியாமல் தியாகங்கள் செய்யும் தானென்றும் தனதென்றும் தெரியாமல் வாழும் கண் காணும் வடிவத்தில் மண் மீது மலரும் கண் காணும் வடிவத்தில் மண் மீது மலரும் தெய்வீகாருள் தானே மனிதாபிமானம் மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.